ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்து போனபோது அதனால் இரண்டு நீண்ட கால பின்விளைவுகள் ஏற்பட்டன. பாவம் அவர்களுக்கு எதிரான ஒரு தண்டனையை கொண்டு வந்ததுடன் அது அவர்களுக்குள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டது. இவை இரண்டிலுமிருந்தே நமக்கு ரட்சிப்பு தேவையாயிருக்கிறது. பாவத்தின் வல்லமையை நம்மால் எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை பற்றிதான் இந்த பாடம் அமைந்துள்ளது. நாம் மூன்று கதாபாத்திரங்களை சந்திக்கப் போகிறோம். அவர்கள் பகைக்கிறவர், உதவியற்றவர் மற்றும் நம்பிக்கையுடையவர் என்பவர்களாவார். அவர்களுள் உங்களோடு அதிகம் பொருந்துவது யார் என்பதை தீர்மானிக்க முயற்சியுங்கள். பின்பு நாம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் நமக்கும் தேவன் சொல்ல இருப்பது என்ன என்றும் காண்போம். பாடம் 46, சுபாவம். ரோமர் 7 அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஜான் போதை மருந்துகளை பயன்படுத்த ஆரம்பித்து சில ஆண்டுகள் கடந்திருந்தன. அவர் தான் அதை மீண்டும் செய்யப்போவதில்லை என்று சொன்னார். ஆனால் அவர் அதை தன்னால் நிறுத்த முடியவில்லை என்பதை கண்டார். அவர் தான் அதற்கு அடிமையாகிவிட்டார் என்பதை ஒப்புக்கொள்ள மிகவும் சிரமப்பட்டார். ஆனால் அவரது நண்பர்கள் அதுதான் உண்மை என்பதை அறிந்திருந்தார்கள். பின்பு ஒரு நாள் ஜான் போதைப் பொருட்களுடன் வசமாக பிடிபட்டார். காவல்துறை வலுவான குற்றச்சாட்டுகளை சுமத்தியது. நீதிமன்றமும் கடுமையான அபராதத்தை விதித்தது. அபராத தொகை செலுத்தப்பட வேண்டியிருந்தது. ஆனால் ஜானிடம் அதற்கான பணம் இல்லை. கலங்கிப்போன அவரது தாயார் அவர் சார்பில் அந்த அபராதத்தை செலுத்தினார். ஆனால் அதன் பின்பு அந்த தாயார் தான் சரியானதை தான் செய்தாரா என்று குழம்பினார். அவர் அந்த அபராதத்தை செலுத்தியதால் அவன் தன் பழக்கத்தை தொடர்வதற்கு நானே வழிவகுக்கிறேனோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார். அவர் சொன்னது சரிதான். ஜான் போதைக்கு அடிமையான ஒருவர். போதை மருந்துகள் அவரது வாழ்வில் ஓர் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தன. அந்த ஆதிக்கமானது முறிக்கப்பட வேண்டும். ஜான் தனது அடிமைத்தனத்தின் வல்லமையை மேற்கொள்ள வேண்டுமானால் போதை மருந்துக்கு முடியாது என்று சொல்வதற்கான விருப்பம் மற்றும் திறன் ஆகிய இரண்டுமே அவருக்கு தேவை. ஆனால் ஜானுக்கு விருப்பம் இருப்பதாக தெரியவில்லை. அப்படியே அவர் விரும்பினாலும் கூட அவருக்கு அதற்கான திறன் உள்ளதா? ரோமர் 8 தேவனுக்கு விரோதமான ஒரு நபரை பவுல் விவரிக்கிறார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. பகைக்கிறவரிடத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய விருப்பமோ திறனோ இருப்பதில்லை. ஒரு காலத்தில் பவுலே பகைக்கிறவனாயிருந்தான். அவன் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறினான். அதுதான் பகைமை. ஆனால் பவுல் தமஸ்குவுக்கு செல்லும் சாலை வழியே பிரயாணப்பட்டு கொண்டிருந்த போது உயிரோடு இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு தோன்றி அவனிடம், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பவுலின் கொடூரமான கோபம் உண்மையில் கிறிஸ்துவுக்கு எதிராக அவனது இருதயத்தில் இருந்த ஆழ்ந்த கோபத்தின் பிரதிபலிப்பே ஆகும். இன்றைய நம் சமுதாயத்தில் பகைக்கிறவர்களை சந்திக்க நீங்கள் ஒன்றும் அதிக தூரம் தேடி போக வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் தேவனை குறித்து பொதுவில் குறிப்பிடுதலை பற்றி கோபம் அடைகிறார்கள். அத்துடன் அவர்கள் நாம் அனைவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு கருத்தினாலேயே மனம் புண்படுகிறார்கள். கனிவான மற்றும் நியாயமான மக்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் என்று வரும்போது பகைக்கிறவர்களாக மாற முடியும். தேவனுடைய நாமம் உச்சரிக்கப்படுகிற வரை ஒரு கலந்துரையாடலானது முற்றிலும் நாகரிகமான ஒன்றாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அது ஒரு சுவிட்சை தட்டிவிட்டவுடனே ஆத்மாவிற்குள் இருக்கும் ஆழ்ந்த பகைமை வெளிப்படுத்துவதை போல் இருக்கிறது. ரோமர் 7 நாம் இன்னொரு கதாபாத்திரத்தை சந்திக்கிறோம். அவரை நாம் உதவியற்றவர் என்று அழைப்போம். பகைக்கிறவர் மற்றும் உதவியற்றவர் ஆகிய இரண்டு பேருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்னவெனில், பகைக்கிறவர் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை வெறுக்கும் போது உதவியற்றவர் அதை நேசிக்கிறார். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். உதவியற்றவருக்கு பிரச்சனை என்னவெனில், தேவன் நியாயப்பிரமாணத்தை அவர் நேசிக்கிற அதே நேரத்தில் அதற்கு கீழ்ப்படியே அவரால் முடியவில்லை. அவர், நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று சொல்கிறார். உதவியற்றவர் தனக்குத்தானே ஒரு புதிராக இருக்கிறார். அவர் செய்ய விரும்புகிறதை அவர் செய்வதில்லை, அத்துடன் அவர் ஒருபோதும் செய்ய விரும்பாததையே செய்து விடுகிறார். இந்த வல்லமையற்ற நிலை முற்றிலுமாக நிர்பந்தமான உணர்வுக்குள் அவரை தள்ளிவிடுகிறது. அவர், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லுகிறார். ரோமர் 8 நாம் மூன்றாவதாக ஒரு கதாபாத்திரத்தை சந்திக்கிறோம். அவரை நாம் நம்பிக்கை உடையவர் என்று அழைத்துக் கொள்வோம். உதவியற்றவரை போலவே நம்பிக்கையுடையவரும் தேவனுக்கு பிரியமான ஒரு வழியில் வாழவே விரும்புகிறார். ஆற்றல் பகுதியில்தான் அவர்களுக்கு இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு அடங்கியுள்ளது. நம்பிக்கையுடையவரிடம் பவுல் சரீரத்தின் செய்கைகளை அளிக்கும்படி கூறுகிறார். உதவியற்றவரால் செய்ய முடியாதது அதுதான். ஆனால் நம்பிக்கையுடையவர் முற்றிலும் வேறுபட்டதொரு ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் தன் வாழ்வில் பாவத்தை எதிர்த்து போரிட விருப்பம் கொண்டிருக்கிறார் மற்றும் அதை மேற்கொள்ளுகிற திறனையும் தேவனின் ஆவியானவர் அவருக்குள் வாசம் செய்கிற காரணத்தால் அவர் பெற்றிருக்கிறார். உதவியற்றவரும் நம்பிக்கையுடையவரும் ஒரே விதமான போராட்டங்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் ஒரே விதமான சோதனைகளால் இழுக்கப்படுவதை உணர்கிறார்கள். அவர்கள் இருவருக்கிடையேயான வேறுபாடு போராடுவதில் அல்ல, மாறாக அதன் முடிவிலேயே அடங்கியுள்ளது. உதவியற்றவர் தவிர்க்கவே முடியாத தோல்வியை சந்திக்கிறார். நம்பிக்கையுடையவரோ வெற்றியை அனுபவிக்கிறார். டிசம்பர் 7 1941 அன்று பேர்ல் துறைமுகம் தாக்கப்பட்ட போது வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டிஷ் பிரதம மந்திரிகளின் புறநகர் வாசஸ்தலமான செக்கர்ஸில் தங்கியிருந்தார். செய்திகளை கேட்ட பின்பு அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியான ரூஸ்வெல்ட்டை அழைக்க, அவர், நாம் அனைவருமே இப்பொழுது ஒரே படகில்தான் இருக்கிறோம் என்றார். அன்று இரவில் படுக்கைக்கு செல்லும் முன் சர்ச்சில் தன் நினைவுகளை இவ்விதமாக பதிவு செய்து வைத்தார். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எங்கள் சார்பில் இருப்பது எனக்கு மாபெரும் மகிழ்ச்சி என்று நான் அறிக்கை வெளியிட்டால் எந்த அமெரிக்கரும் என்னை குறித்து தவறாக நினைக்க மாட்டார்கள். எப்படியோ ஒரு வழியாய் ஜெயித்து விட்டோம்தான். ஆம், டன்கருக்கு பிறகு, பிரான்சின் வீழ்ச்சிக்கு பிறகு, தன்னந்தனியான யுத்தத்தில் 17 கடுமையான மன அழுத்தத்துடனான எனது பொறுப்பின் கீழ் 19 சென்ற பின்பு நாங்கள் யுத்தத்தில் வென்று விட்டோம். இங்கிலாந்து வாழ்ந்திருக்கும், பிரிட்டன் வாழ்ந்திருக்கும். யுத்தம் எவ்வளோ காலம் நீடிக்கும் அல்லது எந்த விதத்தில் முடிவரும் என்பதை எந்த மனிதனாலும் கூற முடியாது. இந்த தருணத்தில் நானும் அதை பற்றி கவலைப்படவில்லை. மீதம் இருப்பதெல்லாம் மாபெரும் சக்தியை பயன்படுத்துவதுதான். அநேக பேரழிவுகள், அளவிட முடியாத செலவினங்கள் மற்றும் சோதனைகள் வரவிருக்கின்றன. ஆனால் முடிவை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. நான் படுக்கைக்கு சென்று தப்பிக்கப்பட்டவனும் மற்றும் நன்றியுடையவனுமானவன் எப்படி நிம்மதியாய் தூங்குவானோ அதே போல் தூங்கினேன். யுத்தமானது இன்னும் 4 இழுபறியாய் நீண்டு கொண்டே போனது. அது ஒரு கசப்பான போராட்டமாகவே தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் டிசம்பர் 1941 நாங்கள் யுத்தத்தில் வென்று விட்டோம் என்று சர்ச்சிலால் சொல்ல முடிந்தது. முடிவு நிச்சயமாயிருந்தது. சர்ச்சில் உதவியற்றவராயிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் நம்பிக்கையுடையவராகிவிட்டார். அதற்கான வேறுபாடு ஒரு மாபெரும் சக்தியின் ஒன்றிணைந்த செயல்பாட்டில் அடங்கியுள்ளது. உதவியற்றவரின் பிரச்சனை என்னவெனில், அவர் தனது சொந்த வல்லமையின் வரம்பு எல்லைக்குள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளார். அதனால்தான் அவர் கிறிஸ்தவ வாழ்வை இயலாததொன்றாக காண்கிறார். ரோமர் 7 கிறிஸ்துவை பற்றி அல்லது ஆவியானவரை பற்றி உதவியற்றவர் எதுவுமே சொல்வதில்லை. மாறாக அவர் தன்னை பற்றியும் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமானதாயிராத தனது இயலாமை பற்றியும் மட்டுமே பேசுகிறார். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவராய் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசம் செய்கிறார். நீங்கள் உதவியற்றவர் அல்ல. எனவே நீங்கள் உதவியற்றவராய் இருப்பதைப் போல பேசாதீர்கள். தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் புதிய ஒரு ஸ்தானத்தில் நிறுத்தியிருக்கிறார். நீங்கள் முன்பு சந்தித்த அதே போராட்டங்களை இப்பொழுதும் சந்திப்பீர்கள். ஆனால் முடிவு வேறு விதத்தில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் உங்களால் மேற்கொள்ள முடியாத ஒரு பாவம் உங்களில் இருப்பதாக உணரலாம். நீங்கள் அதை எதிர்த்து போரிட்டு சோர்ந்து விட்டீர்கள். நீங்கள் தோல்வியுற்றதாகவும் உணர்கிறீர்கள். தன்னை மிகவும் மேற்கொள்ளக்கூடியதான ஒரு சோதனையை பற்றி என்னுடன் பேசுவதற்கு வரும் ஒருவருடன் நான் அடிக்கடி உரையாடி இருக்கிறேன். அவர், அது எனக்கு மிகவும் பலம் வாய்ந்த எதிர்சக்தியாயிருக்கிறது, அதை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார். எனவே நான் அவரிடம், நான் உங்களை கிறிஸ்துவின் அன்பை வழிநடத்தட்டும் என்று சொல்கிறேன். அப்பொழுது அவர் என்னிடம், ஐயோ போதுகிறே, வேண்டாம், பல ஆண்டுகளாக நான் ஒரு கிறிஸ்தவராக தான் இருந்து வருகிறேன் என்று சொல்வார். அப்படியானால் சரி, ஒரு நிமிடம் பொறுங்கள். நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் எனில் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசம் செய்கிறார். நீங்கள் உதவியற்றவர் என எப்படி கூற முடியும்? ஏனெனில் ஒரு கிறிஸ்தவர் நான் உதவியற்றிருக்கிறேன் என்று சொல்வது பிசாசின் பொய்யை திரும்பவும் சொல்வதாகும். நீங்கள் உதவியற்றிருந்தால் கிறிஸ்துவிடம் வாருங்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவிடம் வந்திருக்கிறீர்கள் எனில் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசம் செய்கிறார். ஆகவே நீங்கள் உதவியற்றவர் என்று உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்வதை நிறுத்துங்கள். இந்த நமது 3 நண்பர்களுள் யாருடன் நீங்கள் அதிகம் பொருந்தி போவதாக அடையாளம் காண்கிறீர்கள்? பகைக்கிறவருடனா, உதவியற்றவருடனா, அல்லது நம்பிக்கையுடையவருடனா? இந்த கேள்விக்கு பதிலளிப்பது மிகவும் முக்கியமானது. அதனால் தேவன் உங்களிடத்தில் சொல்ல இருப்பது என்ன என்பதை நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் பகைக்கிறவராய் இருந்தால் தேவன் பொதுவான ஒரு மன்னிப்பை வழங்குகிறார். உங்களது போர் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு மனம் திரும்பும்படி உங்களை அழைக்கிறார். மனம் திரும்புதல் என்பது தேவனை குறித்த உங்களது எதிர்ப்பை கைவிடுவதாகும். இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்குள் வந்து சிலுவை வரையில் சென்றார். அதனால் முன்பொரு காலத்தில் தேவனுக்கு பகைஞராய் இருந்தவர்கள் அவரது சிநேகிதர்களாய் மாற முடிந்தது. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவருக்கு எதிரான உங்களது அனைத்து போராட்டங்கள், அனைத்து எதிர்ப்புகள் மற்றும் அனைத்து சண்டைகள் ஆகியவற்றினூடாகவும் அவர் உங்களை அன்பு கூர்ந்திருக்கிறார். உங்களது பகைமையிலும் கூட இன்னும் அவர் உங்களை நேசிக்கிறார். அவரிடத்தில் மனம் திரும்புதலோடு திரும்பி வருவீர்களானால் நீங்கள் இழக்கப் போவது எதுவும் இல்லை, ஆனால் அனைத்தையுமே பெறப்போகிறீர்கள். உதவியற்றவருக்கான தேவனுடைய வார்த்தை சற்று வித்தியாசமானது. உதவியற்றவரை மனம் திரும்ப சொல்வது அவருக்கு உதவாது. ஏற்கனவே அவர் சரியானதை செய்யவே விரும்புகிறார். அவரது பிரச்சனை எதுவெனில் அவருக்கு திறன் இல்லை என்பதே ஆகும். உதவியற்றவர் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று நம்பிக்கையற்று கதறும்போது இயேசு கிறிஸ்து என்பதே தேவனுடைய பதிலாய் இருக்கிறது. விசுவாசத்துடன் கிறிஸ்துவனிடத்தில் வாருங்கள். இந்த வாழ்க்கையை நீங்கள் உங்களது சொந்த முயற்சியில் வாழ்ந்துவிட முடியாது என்பதை அவரிடம் கூறுங்கள். ஒரு புதிய வாழ்க்கையை வாழும் பொருட்டு திறனையும் அத்துடன் விருப்பத்தையும் பெற்றிருக்கும்படியாக அவரது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உங்களுக்கு தேவை என்பதை அவரிடம் கூறுங்கள். கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு புதியதொரு நாமத்தை அருளுவார். அதன் பின் ஒருபோதும் நீங்கள் உதவியற்றவராக இருக்க மாட்டீர்கள். மாறாக நீங்கள் நம்பிக்கையுடையவராக இருப்பீர்கள். நம்பிக்கையுடையவருக்கான தேவனின் வார்த்தையானது ஆவின் வல்லமையினாலே சரீரத்தின் தீய செயல்களை அழிக்க வேண்டும் என்பதே ஆகும். உங்களுக்குள் தங்கியிருக்கும் பாவங்களை எதிர்த்து உத்வேகமுள்ள நோக்கத்துடனான ஒரு யுத்தத்தை தொடங்குங்கள், போரிட கற்றுக்கொள்ளுங்கள். அத்துடன் நீங்கள் உதவியற்றிருப்பதாக ஒருபோதும் சொல்லாதீர்கள். தேவனின் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். கிறிஸ்து போரிடவும் வெற்றி பெறவும் கூடிய ஒரு ஸ்தானத்தில் உங்களை நிறுத்தியிருக்கிறார். நீங்கள் மாபெரும் வல்லமையை சரியாக பயன்படுத்துகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இந்த தருணத்தில் உத்வேகமுள்ள நோக்கத்துடன் நீங்கள் தாக்குதலை தொடுக்கிறதான குறிப்பிட்ட பாவங்களை உங்களால் அடையாளம் காண முடியுமா? மாற்றத்துக்கான ஒரு திட்டத்தை சாத்தியமாக்குகிற ஆவின் வல்லமை உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து மாற்றத்துக்கான ஒரு திட்டத்தை நீங்கள் உருவாக்கிவிட்டீர்களா? சத்ருவானவன் உங்கள் ஸ்தானத்தை பற்றி உங்களை குழப்ப முயற்சிப்பான் என்பதை நினைவில் வையுங்கள். நம்பிக்கையுடையவரிடம் அவர் உண்மையிலேயே உதவியற்றவர் என்று கூறுவதை அவன் மிகவும் விரும்புகிறான். அவ்விதமான பரப்புரைகளால்தான் அவனது மிக பல பெரிய வெற்றிகள் எல்லாம் வருகின்றன. எனவே உங்கள் ஸ்தானத்தை அடையாளம் கண்டு கொண்டு அதன் பின்பு தேவனின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள். நீங்கள் பகிர்கிறவராக இருந்தால் மனம் திரும்புங்கள். தேவனின் அன்பு உங்களை தேடி வருகிறது. நீங்கள் உதவியற்றவராக இருந்தால் வாருங்கள், கிறிஸ்து உங்களை விடுவிப்பார். நீங்கள் நம்பிக்கையுடையவராக இருந்தால் யுத்தம் பண்ணுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். நீங்கள் பெற்றிருக்கும் வல்லமை முற்றிலுமாய் உங்களது ஆவிக்குரிய நிலைமையின் மேலேயே சார்ந்துள்ளது. கிறிஸ்தவ வாழ்க்கையானது கிறிஸ்து இல்லாமல் உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் விசுவாசத்துடன் கிறிஸ்து அண்டையில் வரும்போது அவர் தமது ஆவியை உங்களுக்கு தந்தருள்வார். அதுதான் உங்களை முற்றிலும் வேறுபட்டதொரு ஸ்தானத்தில் நிறுத்துகிறது. நீங்கள் அநேக போராட்டங்களை சந்திப்பீர்கள். அத்துடன் நீங்கள் அநேக தோல்விகளோடு கூட வெற்றிகளையும் பெறுவீர்கள். ஆனால் நீங்கள் இந்த யுத்தத்தில் தனியாக இல்லை. தேவனின் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் கிறிஸ்துவ வாழ்வை சாத்தியமுள்ளதாக செய்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது முழுவதும் மாபெரும் வல்லமையை சரியாக பயன்படுத்துவதை பற்றியதுதான். தேவனின் ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும்போது நீங்கள் உதவியற்று இருக்கிறீர்கள் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள்.